பாடம் 51. அல்லாஹுவின் மீது ஆதரவு வைத்தல். அல்லாஹ் கூறுகின்றான், நபியே நீர் கூறுவீராக, தங்கள் விஷயத்தில் வரம்பு மீறி நடந்து கொண்ட என் அடியார்களே, அல்லாஹுவின் கருணையில் நீங்கள் நம்பிக்கை இழந்துவிட வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து குற்றங்களையும் மன்னிப்பான். நிச்சயமாக அவன் மன்னிப்பவனாகவும் நிகரில்லா அன்பாளனாகவும் இருக்கின்றான். 39வது அத்தியாயம் 53வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இறை மறுப்பாளர்களுக்காக அன்றி மற்றவர்களுக்கு இந்த கூலியை நாம் கொடுப்போமா? 34வது அத்தியாயம் 17வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹ் அளிக்கும் வேதனை நிச்சயமாக இருக்கின்றது. பொய்யென்று தூற்றுபவருக்கும் புறக்கணிப்பவருக்கும் என்று எங்களுக்கு வஹி மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது என்று கூறுங்கள் என்று மூசாவுக்கு அல்லாஹ் அறிவித்தான். 20வது அத்தியாயம் 48வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், என் அருட்கொடை ஒவ்வொன்றிலும் விசாலமாகிவிட்டது. 7வது அத்தியாயம் 156வது வசனம். ஹதீஸ் 412. உபாதா இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவை தவிர வேறு நாயன் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை எவரும் இல்லை என்றும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனது அடியாராகவும் தூதராகவும் உள்ளார் என்றும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் உள்ளார் என்றும், மரியமிடம் அல்லாஹ் போட்ட அவனது வார்த்தையாகவும் அவரிடம் உள்ள உயிராகவும் உள்ளார் என்றும், சொர்க்கமும் நரகமும் உண்மை என்றும் ஒருவர் சாட்சி கூறினால் அவரது செயல்களுக்கு ஏற்றபடி சொர்க்கத்தில் அல்லாஹ் அவரை நுழைய செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 3435, முஸ்லிம் 28. முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி கூறினால் அவர் மீது நரகத்தை அல்லாஹ் தடை செய்து விட்டான் என்று உள்ளது. ஹதீஸ் 413. அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள், ஒருவர் ஒரு நன்மையை செய்து வந்தால் அவருக்கு அதுபோன்ற 10 நன்மைகள் உண்டு, அல்லது அதைவிடவும் கூடுதலாக தருவேன். ஒருவன் தீமையை செய்தால் தீமையின் கூலியும் அது போன்றதே, அல்லது அதனை மன்னித்தும் விடுவேன். என்னிடம் ஒரு அடி நெருங்கினால் அவனிடம் நான் ஒரு முழம் நெருங்குவேன். என்னிடம் ஒரு முழம் நெருங்கினால் அவரிடம் நான் 2 முழம் நெருங்குவேன். என்னிடம் அவர் நடந்து வந்தால் அவரிடம் நான் விரைந்து ஓடி வருவேன். எனக்கு எதையும் இணை வைக்காதவராக, பூமி நிரம்ப தவறு செய்தவராக என்னிடம் ஒருவர் வந்தால் அதுபோன்ற அளவுக்கு மன்னிப்புடன் அவரை நான் சந்திப்பேன். முஸ்லிம் 2687. ஹதீஸின் கருத்து, என் பக்கம் நெருங்குவது என்பது வணக்கத்தின் மூலமாகும், அவனிடம் நான் நெருங்குவது அருள் புரிவதாகும். அவன் வணக்கத்தை அதிகமாக்கினால் நானும் அருள் புரிவதை அதிகமாக்குவேன். என்னிடம் நடந்து வந்தால் என்பது என் வழிபாட்டில் தீவிரம் காட்டுவதாகும். நான் விரைந்து வருவேன் என்பது அவன் மீது அருளை சொறிவேன் என்பதாகும். இதன் மூலம் அவனை முந்துவேன், அதை அடைந்திட அதிகம் நடக்க அவனை விடமாட்டேன். பூமியின் நிரப்பம் என்பது அதை நிரம்ப செய்ய முயற்சிப்பதாகும். அல்லாஹ் மிக அறிந்தவன். ஹதீஸ் 414. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு கிராமப்புற அரபி வந்து, இறை தூதர் அவர்களே, சொர்க்கம் நரகத்தை அவசியமாக்கிடும் 2 விஷயங்கள் என்ன என்று கேட்டார். அதற்கு நபி அவர்கள், ஒருவர் அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைக்காமல் இறந்துவிட்டால் அவர் சொர்க்கத்தில் நுழைவார். அவனுக்கு எதையேனும் இணை வைத்தவராக இறந்துவிட்டால் அவர் நரகில் நுழைவார் என்று கூறினார்கள். முஸ்லிம் 9-3. ஹதீஸ் 415. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தின் அம்பாரி முதுகு தொட்டியில் தனக்கு பின்னே அமர்ந்திருந்த முஆத் ரலியல்லாஹு அவர்களிடம் முஆதே என்று அழைத்தார்கள். இறை தூதர் அவர்களே, இதோ உள்ளேன் என்றார். முஆதே என்று அழைத்தார்கள். இறை தூதர் அவர்களே, இதோ உள்ளேன் என்றார். முஆதே என்று அழைத்தார்கள். இறை தூதர் அவர்களே, இதோ உள்ளேன் என்றார். மூன்று தடவை இப்படி அழைக்க அவரும் பதில் கூறினார், அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை எனவும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் அவனது திரு தூதராகவும் உள்ளார் என்றும், தன் உள்ளத்தில் உண்மையாக ஒரு அடியார் கூறினால் அவருக்கு நரகை அல்லாஹ் தடை செய்யாமல் இருப்பதில்லை என்று கூறினார்கள். அப்போது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இறை தூதர் அவர்களே, இதை மக்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா, இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்களே என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவ்வாறு கூறினால் அவர்கள் பொடுபோக்காகி அதையும் நம்பிக்கொண்டு நற்செயல் புரியாமல் இருந்து விடுவார்கள் என்று கூறினார்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் மரணத்தின் போது தாம் முன்னர் அறிந்ததை கூறாமல் இருப்பதை பயந்தவர்களாக இதை அறிவித்தார்கள். புகாரி 128, முஸ்லிம் 3-2. ஹதீஸ் 416. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லது அபு சாயித் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தபூக் போரின் போது மக்களுக்கு பசி ஏற்பட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இறை தூதர் அவர்களே, எங்களுக்கு நீங்கள் அனுமதித்தால் எங்களின் பயண ஒட்டகைகளை நாங்கள் அறுத்து உண்போம், மேலும் அதன் கொழுப்பை எண்ணெயாக்கி பயன்படுத்திக் கொள்வோம் என்று மக்கள் கூறினார்கள். அதற்கு அவ்வாறே செய்யுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். இறை தூதர் அவர்களே, நீங்கள் இதை செய்தால் வாகனங்கள் குறைந்துவிடும், ஆகவே அவர்களின் பயண உணவுகளில் மீதமானவற்றை அவர்களை கொண்டு வர செய்யுங்கள். பின்பு அதில் அவர்களுக்கு அபிவிருத்தி ஏற்பட துவா செய்யுங்கள். இதனால் அல்லாஹ் அதில் அபிவிருத்தியை ஏற்படுத்தக்கூடும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அதற்கு சரி என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு ஒரு தோல் விரிப்பை கொண்டு வர செய்து அதை விரித்தார்கள். பின்பு அவர்களின் பயண உணவுகளின் மிச்சத்தை கொண்டு வர செய்தார்கள். ஒருவர் தன் கைப்பிடி அளவுக்கு சோளம் கொண்டு வந்தார், மற்றொருவர் தன் கைப்பிடி அளவுக்கு பேரித்த மழம் கொண்டு வந்தார், மற்றொருவர் ரொட்டி துண்டை கொண்டு வந்தார். முடிவாக இதன் மூலம் அந்த தோல் விரிப்பில் சிறிதளவு சேர்ந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிவிருத்தி ஏற்பட துவா செய்தார்கள். பின்பு உங்களின் பைகளில் எடுத்து நிரப்பிக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மக்களும் தங்களின் பைகளில் எடுத்துக் கொண்டார்கள். பை எதையும் அவர்கள் நிரப்பாமல் காலியாக விட்டு வைக்கவில்லை. வயிறு நிரம்ப சாப்பிட்டார்கள். மேலும் மேலும் அது மிச்சமாகவே இருந்தது. அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை எனவும், நான் அல்லாஹுவின் தூதர் எனவும் நான் சாட்சி கூறுகிறேன். சந்தேகம் இல்லாதிருக்கும் ஒரு அடியான் இவ்விரண்டுடன் அல்லாஹுவை சந்திக்கும் போது அவர் சொர்க்கத்தை விட்டும் தடுக்கப்பட மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2-7. ஹதீஸ் 417. பத்ர் போரில் கலந்து கொண்டவரான இத்பான் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் பனு சலீம் என்ற எனது கூட்டத்தாருக்கு தொழ வைத்துக் கொண்டிருந்தேன். எனக்கும் அந்த மக்களுக்கும் இடையே ஓர் ஓடை இருந்தது. மழை வந்துவிட்டால் அதை கடந்து அவர்களின் பள்ளிவாசலுக்கு வருவதற்கு எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஆகவே நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நான் பார்வை குறைந்தவனாக உள்ளேன், எனக்கும் அந்த மக்களுக்கும் இடையே உள்ள ஓடை மழை வந்துவிட்டால் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது, இதனால் அதை தாண்டுவது எனக்கு கஷ்டமாக உள்ளது. ஆகவே நீங்கள் என் வீட்டிற்கு வர வேண்டும். என் வீட்டில் ஒரு இடத்தில் நீங்கள் துழ வைக்க வேண்டும். அதை என் தொழுமிடமாக ஆக்கிக் கொள்ள விரும்புகிறேன் என்று கூறினேன். விரைவில் செய்கிறேன் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மறுநாள் என்னிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நண்பகல் நேரத்தில் வந்தார்கள். என்னிடம் வீட்டிற்குள் வர அனுமதி கேட்டார்கள். அவர்களுக்கு நான் அனுமதி தந்தேன். அவர்கள் உட்காராமல், உம் வீட்டில் நான் தொழ வைக்க எந்த இடத்தை விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். அவர்கள் தொழ வைக்க நான் விரும்பிய இடத்தை காண்பித்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் வந்து நின்றார்கள். தக்பீர் கூறினார்கள். அவர்களுக்கு பின் நாங்கள் அணிவகுத்து நின்றோம். இரண்டு ரக்காய தொழ வைத்தார்கள். பின்பு சலாம் கூறினார்கள். அப்பொழுது நாங்களும் சலாம் கூறினோம். அவர்களுக்காக தயார் செய்யப்பட்ட கசீராவை, அதாவது வறுத்த கோதுமை மாவும் நெய்யும் கலந்த உணவை அவர்களுக்கு முன் வைத்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் வீட்டில் இருப்பதை சுற்றிலும் வாழும் மக்கள் கேள்விப்பட்டு அவர்களில் உள்ள ஆண்கள் திரண்டனர். இதனால் வீட்டில் ஆண்கள் கூட்டம் அதிகமாகியது. அப்போது ஒருவர், மாலிக் என்ன செய்தார், அவரை நான் இங்கே பார்க்கவில்லையே என்றார். அதற்கு மற்றொருவர், அவர் நயவஞ்சகர், அல்லாஹுவையும் அவனது தூதரையும் அவர் விரும்ப மாட்டார் என்று கூறினார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவ்வாறு கூறாதீர்கள். அல்லாஹுவின் திருப்தியை நாடி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவர் கூறியதை நீர் பார்க்கவில்லையா என்று கேட்டார்கள். அல்லாஹுவும் அவனது தூதருமே மிக அறிந்தவர்கள். அல்லாஹுவின் மீது சத்தியமாக, நாங்கள் அவரின் பிரியமும் பேச்சும் நயவஞ்சகர்களிடையே தவிர இருந்ததில்லை என்று ஒருவர் கூறினார். அல்லாஹுவின் திருப்தியை நாடியவர்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுபவருக்கு அல்லாஹ் நரகத்தை தடை செய்து விட்டான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 425, முஸ்லிம் 3326. ஹதீஸ் 418. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைதிகளை நோக்கி வந்தார்கள். அப்போது கைதிகளில் இருந்த ஒரு பெண்மணி தீவிரமாக தன் குழந்தையை தேடிக் கொண்டிருந்தாள். அப்போது கைதிகளிடையே தன் குழந்தையை கண்டு அதை தூக்கி தன் நெஞ்சோடு அணைத்துக் கொண்டாள். அதற்கு பால் ஊட்டினாள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த பெண் தன் குழந்தையை நெருப்பில் வீசுபவளாக நீங்கள் காண்பீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு நாங்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக இல்லை என்றோம். உடனே அவர்கள், இந்த பெண் தன் குழந்தையின் மீது வைத்திருப்பதை விட அல்லாஹ் தன் அடியார்களின் மீது பன்மடங்கு இரக்கம் காட்டுபவனாக இருக்கின்றான் என்று கூறினார்கள். புகாரி 5999, முஸ்லிம் 2754. ஹதீஸ் 419. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் படைப்புகளை படைத்த போது அர்ஷுக்கு மேலே தன்னிடம் உள்ள லவ்ஹுல் மஹ்ஃபூல் எனும் பதிவேட்டில், என் கிருபை என் கோபத்தை வென்றுவிட்டது என்று எழுதினான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 7404, முஸ்லிம் 2751. மற்றொரு அறிவிப்பில், என் கோபத்தை முந்திவிட்டது என்று வாசகம் உள்ளது. ஹதீஸ் 420. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் தன் ரஹ்மத்தை, அதாவது கருணையை 100 பகுதிகளாக ஆக்கி தன்னிடம் 99 வைத்துக் கொண்டான். ஒரு பகுதியை மட்டும் பூமியில் இறக்கினான். இந்த ஒரு பகுதி கருணை மூலம்தான் படைப்பினங்கள் தங்களுக்குள் கிருபை காட்டிக் கொள்கின்றன. உதாரணமாக, ஒரு மிருகம் தனது கால் குழம்பு தன் குட்டியின் மீது படுவதை பயந்ததாக உயர்த்தி கொள்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது: நிச்சயமாக அல்லாஹுவுக்கு 100 ரஹ்மத்துகள், அதாவது கருணை உண்டு. அதில் ஒன்றை மட்டும் ஜின், மனிதன், மிருகங்கள், புழு பூச்சிகள் மத்தியில் இறக்கினான். அதன் மூலமே அவர்கள் கருணை காட்டிக் கொள்கின்றனர். அதன் மூலமே மிருகங்கள் தன் குட்டிகள் மீது கருணை காட்டுகின்றன. மீதியுள்ள 99 ரஹ்மத்தை, அதாவது கருணையை, மறுமையில் தன் அடியார்களுக்கு அருள் புரிந்திட அல்லாஹ் தன்னிடம் வைத்துள்ளான். புகாரி 6000, முஸ்லிம் 2752. முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் சல்மான் பாரிசி ரதியல்லாஹு அவர்கள் அறிவிப்பதாக பின்வருமாறு உள்ளது: நிச்சயமாக அல்லாஹுவுக்கு 100 ரஹ்மத்துகள், அதாவது கருணைகள் உண்டு. அதில் ஒன்றின் மூலமே படைப்பினங்கள் தங்களிடையே கிருபை காட்டிக் கொள்கின்றன. மறுமை நாளுக்காக அல்லாஹுவிடம் மீதம் 99 உள்ளன என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது: நிச்சயமாக அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைத்த நாளில் 100 கிருபையை படைத்தான். ஒவ்வொரு கருணையும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே நிரம்பியுள்ளது. அதிலிருந்து ஒரு கருணையை பூமியில் ஆக்கினான். அதன் மூலமாகத்தான் தாய் தன் குழந்தை மீது அன்பை பொழிகிறாள். மிருகமும் பறவையும் ஒன்று மற்றொன்றின் மீது அன்பு செலுத்துகின்றன. மறுமை நாள் வந்துவிட்டால் இந்த கருணையின் மூலமே அதை 100 முழுமையாக்குகிறான். ஹதீஸ் 421. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஓர் அடியான் பாவத்தை செய்து விடுகிறான், பிறகு இறைவா என் பாவத்தை மன்னிப்பாயாக என்று கூறுகிறான். அப்போது அல்லாஹ், என் அடியான் ஒரு பாவத்தை செய்து விட்டான், நிச்சயமாக பாவத்தை மன்னிக்கின்றவனாகவும் பாவத்திற்காக பிடிக்கின்றவனாகவும் இறைவன் தனக்கு உண்டு என்று அறிந்து கொண்டான் என்று கூறுகிறான். பின்பு மீண்டும் பாவம் செய்வான், இறைவா என்னை மன்னித்து விடு என்று கூறுகிறான். அப்போதும் அல்லாஹ், என் அடியான் பாவம் செய்து விட்டான், பாவத்தை மன்னிக்கின்றவனாகவும் பாவத்தால் குற்றம் பிடிக்கின்றவனாகவும் இறைவன் தனக்கு உண்டு என அறிந்து கொண்டான் என அல்லாஹ் கூறுகின்றான். மீண்டும் ஒரு பாவத்தை அடியான் செய்து விடுகிறான், பிறகு இறைவா என்னை மன்னித்து விடு என்று கூறுகிறான். அப்போது என் அடியான் பாவம் செய்து விட்டான், பாவத்தை மன்னிக்கின்றவனாகவும் பாவத்தால் குற்றம் பிடிக்கின்றவனாகவும் இறைவன் தனக்கு உண்டு என்று புரிந்து கொண்டான். என் அடியானை மன்னித்து விட்டேன், அவன் நாடியதை செய்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் கூறுவான் என அல்லாஹ் பற்றி கூறிய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 7507, முஸ்லிம் 2758. அவன் நாடியதை செய்து கொள்ளட்டும் என்று அல்லாஹ் கூறுவது, அவன் தொடர்ந்து பாவம் செய்து மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பேன், ஏனெனில் பாவம் மன்னிப்பு என்பது இதற்கு முன் உள்ளதை அழித்துவிடும் என்பதாகும். ஹதீஸ் 422. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என் உயிரை தன் கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக, நீங்கள் பாவம் செய்யவில்லை ஆனால் உங்களை அல்லாஹ் போக்கிவிட்டு பாவம் செய்கின்ற கூட்டத்தாரை கொண்டு வருவான். அவர்களும் அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு கேட்பார்கள், அவர்களையும் அவன் மன்னிப்பான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2749. ஹதீஸ் 423. அபு அய்யூப் என்ற ஹாலித் இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நீங்கள் பாவம் செய்பவர்களாக இல்லை என்றால் வேறு படைப்பை அல்லாஹ் படைப்பான். அவர்கள் பாவம் செய்வார்கள், மன்னிப்பும் கோருவார்கள், அவர்களை அல்லாஹ் மன்னிப்பான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2748. ஹதீஸ் 424. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உட்கார்ந்திருந்தோம். எங்களுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகியோரும் மற்றும் சிலரும் இருந்தனர். எங்களிடமிருந்து எழுந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை விட்டு புறப்பட்டு சென்று நீண்ட நேரமாகியும் வர தாமதமானார்கள். எங்களை விட்டும் கடத்தப்பட்டு விட்டார்களோ என பயந்து நாங்கள் திடுக்குற்று எழுந்தோம். திடுக்கிட்டவர்களில் முதல் நபராக நான் இருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி புறப்பட்டேன். முடிவில் அன்சாரி தோழர் ஒருவரின் தோட்டத்திற்கு வந்தேன். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் செல்வீராக, தன் உள்ள உறுதியுடன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சாட்சியம் கூறுபவரை இந்த தோட்டத்திற்கு வெளியே நீர் சந்தித்தால் சொர்க்கம் அவருக்கு உண்டு என நல்வாழ்த்து கூறுவீராக என்று கூறினார்கள். முஸ்லிம் 3-1. இது நீண்ட ஹதீஸின் ஒரு பகுதியாகும். ஹதீஸ் 425. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவா, நிச்சயமாக அவை மக்களில் அதிகமானோரை வழிகெடுத்து விட்டன. யார் என்னை பின்பற்றுகிறாரோ அவரே என்னை சேர்ந்தவர் என்று இப்ராஹிம் நபி கூறியதாக அல்லாஹ் கூறும் 14வது அத்தியாயம் 36வது வசனத்தையும், நீ அவர்களை வேதனை செய்தால் நிச்சயமாக அவர்கள் உன் அடியார்களாவர், அவர்களை நீ மன்னித்தால் நிச்சயமாக நீ கண்ணியம் வாய்ந்தவனாகவும் ஞானமிக்கவனுமாய் இருக்கின்றாய் என்று ஈசா நபி கூறியதாக வரும் 5வது அத்தியாயம் 118வது வசனத்தையும் ஓதினார்கள். பின்னர் தன் கைகளை உயர்த்தி, அல்லாஹும்ம உம்மத்தி உம்மத்தி, இறைவா என் சமுதாயத்தின் நிலை, என் சமுதாயத்தின் நிலை என்று கூறி அழுதார்கள். அப்போது அல்லாஹ், ஜிப்ரீலே, முஹம்மதிடம் செல்வீராக, உம் இறைவன் மிக அறிந்தவன், அவரை அழச் செய்தது எது என கேட்பீராக. அதன்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அவ்வாறு கூறியதற்கான காரணத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூறினார்கள். அவன் மிக அறிந்தவனாவான். ஜிப்ரீலே, முஹம்மதிடம் செல், உமது சமுதாயத்தினர் விஷயமாக உம்மை விரைவில் திருப்தியுறச் செய்வோம், மேலும் உமக்கு தீங்கிழைக்க மாட்டோம் என்று கூறுவீராக என்று அல்லாஹ் கூறியதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 202. ஹதீஸ் 426. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு நாள் கழுதையின் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்னே நான் அமர்ந்திருந்தேன். அப்போது முஆதே, தன் அடியார்களிடம் அல்லாஹுவின் உரிமை என்ன என்பதையும் அல்லாஹுவிடம் அடியார்களின் உரிமை என்ன என்பதையும் நீர் அறிவீரா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹுவும் அவனது தூதருமே மிக அறிந்தவர்கள் என்று நான் கூறினேன். அடியார்களிடம் இறைவனின் உரிமை என்பது அவனை அவர்கள் வணங்க வேண்டும், எதையும் அவனுக்கு இணை வைக்காதிருக்க வேண்டும். அல்லாஹுவிடம் அடியார்களின் உரிமை என்பது தனக்கு எதையும் இணை வைக்காதவனை அவன் வேதனை செய்யாமல் இருப்பதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, மக்களுக்கு இந்த நற்செய்தியை கூறலாமா என்று கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களிடம் இச்செய்தியை கூறிட வேண்டாம், உடனே அவர்கள் நற்செயல் புரியாமல் அதன் மீதே நம்பிக்கை வைத்து விடுவார்கள் என்று கூறினார்கள். புகாரி 7373. முஸ்லிம் 300. ஹதீஸ் 427. பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முஸ்லிமிடம் கபரிலே கேள்வி கேட்கப்பட்டால் அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி கூறுவான். இறை நம்பிக்கையாளர்களை இம்மையிலும் மறுமையிலும் உறுதியான சொல்லை கொண்டு அல்லாஹ் வலுப்படுத்துவான் என்ற 14வது அத்தியாயம் 27வது வசனத்தின் கருத்தும் இதுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 4699, முஸ்லிம் 2871. ஹதீஸ் 428. அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நிச்சயமாக இறை மறுப்பாளர் ஒருவர் ஒரு நன்மையை செய்தால் அதன் மூலம் இவ்வுலகில் அவருக்கு உணவாக கூலி கொடுக்கப்படும். இறை நம்பிக்கையாளர் நன்மை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அவருக்காக அவரது நன்மைகளை மறுமைக்காக சேகரிக்கிறான். மேலும் இவ்வுலகிலேயே அவரது வழிபாட்டிற்கான உணவை அவருக்கு வழங்குகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது, நிச்சயமாக அல்லாஹ் இறை நம்பிக்கையாளருக்கு எந்த ஒரு நன்மையிலும் அநீதம் செய்ய மாட்டான். அதற்காக இவ்வுலகில் கூலி கொடுக்கப்படும். மேலும் அதற்காக மறுமையிலும் கூலி கொடுக்கப்படுவான். இறை மறுப்பாளர் அல்லாஹுக்குரிய செயல்களை செய்தால் நன்மைகளை இவ்வுலகிலேயே கொடுக்கப்படுவார். மறுமையை அவன் அடைகிற போது அவருக்கு கூலி கொடுக்கப்படத்தக்க நன்மை எதுவும் இருக்காது. முஸ்லிம் 2808. ஹதீஸ் 429. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 5 நேர தொழுகைகளின் உதாரணம், உங்கள் ஒருவரின் வாசலில் நிரம்பி வழிந்தோடும் ஆற்றில் ஒவ்வொரு நாளும் 5 தடவை குளிப்பது போலாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 668. ஹதீஸ் 430. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு முஸ்லிம் இறந்து அவரின் ஜனாசாவில் அல்லாஹுக்கு எதையும் இணை வைக்காத 40 நபர்கள் கலந்து கொண்டால் அவர் விஷயமாக அவர்கள் செய்யும் சிபாரிசை அல்லாஹ் ஏற்காமல் இருப்பதில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 948. ஹதீஸ் 431. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் 40 நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு கூடாரத்தில் தங்கியிருந்தோம். சொர்க்கவாசிகளில் 1/4 நீங்கள் இருந்திட விரும்புகிறீர்களா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். நாங்கள் ஆம் என்றோம். சொர்க்கவாசிகளில் 1/3 நீங்கள் இருந்திட விரும்புகிறீர்களா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். ஆம் என்றோம். இந்த முகம்மதின் உயிரை கையில் வைத்திருப்பவன் மீது சத்தியமாக சொர்க்கவாசிகளில் பாதியாக நீங்கள் ஆகிவிடுவதை நான் ஆதரவு வைக்கிறேன். ஏனெனில் சொர்க்கத்தில் முஸ்லிமான ஆன்மாவை தவிர வேறெதுவும் நுழைந்திட முடியாது. இணை வைப்போரிடையே நீங்கள் கருப்பு மாட்டின் தோளில் உள்ள வெள்ளை முடியை போன்று உள்ளீர்கள், அல்லது சிவப்பு மாட்டின் தோளில் உள்ள கருப்பு முடி போன்றுள்ளீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5628. முஸ்லிம் 221. ஹதீஸ் 432. அபு மூசா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கியாமத் நாள் ஏற்பட்டுவிட்டால் அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிமிடமும் ஒரு யூதனை அல்லது ஒரு கிறிஸ்தவனை ஏற்படுத்துவான். இவர் ஒரு வகையில் நீர் நரகத்தை விட்டு நீங்கிட காரணமாக இருக்கிறார் என்று கூறுவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது, மலைகள் போன்ற பாவங்களுடன் முஸ்லிம்களில் சிலர் மறுமை நாளில் வருவார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அதை மன்னிப்பான். முஸ்லிம் 2767. ஹதீஸ் 433. அப்துல்லாஹிபின் உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மறுமை நாளில் ஓர் இறை நம்பிக்கையாளன் இறைவனிடம் நெருக்கமாக்கி வைக்கப்படுவான். அவனது பாவத்தை அவன் முன் வைத்து, இந்த பாவத்தை நீ அறிவாயா, இந்த பாவத்தை நீ அறிவாயா என்று கேட்டு அவனது பாவங்களை அவனிடம் இறைவன் உறுதிப்படுத்திக் கொள்வான். இறைவா, நான் அறிவேன் என்பான். அதற்கு அல்லாஹ், நிச்சயமாக நான் உலகில் உன் மீது அதை மறைத்து வைத்திருந்தேன், இன்று நான் அதை மன்னித்து விட்டேன் என்று கூறுவான். உடனே அவனது நன்மைகளின் பதிவு ஈடு அவனுக்கு கொடுக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 4685, முஸ்லிம் 2768. ஹதீஸ் 434. அபு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒருவர் ஒரு பெண்ணை முத்தமிட்டு விட்டார். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து நடந்த செய்தியை கூறினார். அப்போது அல்லாஹ் பகலின் இரு ஓரங்களிலும் இரவு சிறிது கழிந்த நேரத்திலும் தொழுகையை பேணுவீராக. நிச்சயமாக நன்மைகள் செய்வது தீமைகளை அழித்து விடுகின்றன என்ற 11வது அத்தியாயம் 114வது வசனத்தை இறக்கினான். அப்போது அந்த மனிதர், இறை தூதர் அவர்களே, இது எனக்கு மட்டும்தானா என்று கேட்டார். இது என் சமுதாயத்தில் உள்ள அனைவருக்கும் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 4687, முஸ்லிம் 2763. ஹதீஸ் 435. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்து, இறை தூதர் அவர்களே, தண்டனைக்குரிய செயலை நான் செய்து விட்டேன், என் மீது அதற்குரிய தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று கூறினார். தொழுகை நேரம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழுதார். தொழுகையை அவர் முடித்ததும், இறை தூதர் அவர்களே, தண்டனைக்குரிய செயலை செய்து விட்டேன், அல்லாஹுவின் வேத சட்டப்படி என் விஷயமாக அதை நிலைநிறுத்துங்கள் என்று கூறினார். நம்முடன் தொழுகையில் நீ கலந்து கொண்டீரா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். ஆம் என்றார். உன் குற்றம் உமக்கு மன்னிக்கப்பட்டு விட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6823, முஸ்லிம் 2764. ஹதீஸ் 436. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஓர் அடியான் உணவை உண்டு அதற்காக அவனை புகழ்கிறான், அல்லது நீர் பருகுகிறான் அதற்காக அவனை புகழ்கிறான், இதற்காக அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2734. ஹதீஸ் 437. அபு மூசா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பகலில் பாவம் செய்தவன் பாவ மன்னிப்பு பெறுவதற்காக இரவில் தன் கையை அல்லாஹ் விரித்து வைக்கிறான். இரவில் பாவம் செய்தவன் பாவ மன்னிப்பு பெறுவதற்காக பகலில் தன் கையை அல்லாஹ் விரித்து வைக்கிறான். இது சூரியன் மேற்கில் உதயமாகும் கியாமத் நாளின் அடையாளம் ஏற்படும் வரை நீடிக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2759. ஹதீஸ் 438. அபு நஜி அம்ர் இப்னு அபசா அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அறியாமை காலத்தில் மக்கள் வழிகேட்டில் உள்ளனர், நிச்சயமாக நேர் வழி எதிலும் அவர்கள் இல்லை, சிலைகளை அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்றார்களே என நான் கவலையுடன் எண்ணிக்கொண்டிருந்தேன். அப்போது மக்காவில் ஒருவர் வானின் செய்திகளை கூறுகிறார் என நான் கேள்விப்பட்டேன். உடனே நான் என்னுடைய வாகனத்தில் ஏறி அவரிடம் வந்தேன். அங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அப்போது அவர்கள் மக்காவில் மறைமுகமாக பிரச்சாரம் செய்பவர்களாக இருந்தார்கள். அவர் மீது அவரது கூட்டத்தார் கோபமாக இருந்தனர். நான் தந்திரமாக மறைந்து சென்று மக்காவில் அவரை சந்தித்தேன். நீங்கள் யார் என்று அவரிடம் கேட்டேன். அதற்கு அவர்கள், என்னை அல்லாஹ் தூதராக அனுப்பியுள்ளான் என்று கூறினார்கள். அதற்கு, எதற்காக உங்களை தூதராக அனுப்பினான் என்று கேட்டேன். உறவினரை ஆதரித்தல், சிலைகளை உடைத்தல் மற்றும் அல்லாஹ் ஒருவனை மட்டும், எதையும் அவனுக்கு இணை வைக்காமல் இறைவனாக ஏற்க வேண்டும் என்ற வகையில் என்னை தூதராக அனுப்பினான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை ஏற்று உங்களுடன் இருப்பவர் யார் என கேட்டேன். ஒரு சுதந்திர மனிதரும் ஒரு அடிமையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்றைய நாளில் அவர்களுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகிய இருவர் மட்டுமே இஸ்லாத்தை ஏற்று அவர்களின் தோழர்களாக இருந்தனர். அப்பொழுது, நிச்சயமாக நான் உங்களை பின்பற்றுகிறேன் என்று கூறினேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்றைய நாளில் இதற்கு நீர் சக்தி பெற மாட்டீர். என் நிலையையும் மக்களின் நிலையையும் நீர் அறியவில்லையா? எனினும் உம் குடும்பத்தாரிடம் நீர் திரும்பி செல்வீராக. நான் வெற்றி பெற்றேன் என என்னை பற்றி நீர் கேள்விப்பட்டால் என்னிடம் வருவீராக என்று கூறினார்கள். நான் என் குடும்பத்தாரிடம் சென்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு திரும்ப சென்று விட்டார்கள். நான் என் குடும்பத்தாருடன் இருந்தேன். செய்திகளை கேட்டு தெரிந்து கொண்டிருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு சென்றதிலிருந்து மக்களிடம் விசாரித்துக் கொண்டிருந்தேன். என் குடும்பத்தாரில் ஒரு கூட்டம் மதீனா சென்றனர். மதீனா சென்றுவிட்ட அந்த மனிதர், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்ன செய்கிறார் என்று அவர்களிடம் கேட்டேன். மக்கள் அவரிடம் தீவிரமாக இணைகிறார்கள். அவரது கூட்டத்தார் மக்காவில் அவரை கொல்ல முயற்சித்தனர். ஆனால் அதற்கு அவர்கள் சக்தி பெறவில்லை என கூறினார்கள். இதனை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த நான், இறை தூதர் இப்பொழுது வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்களின் இஸ்லாமிய நெறி மேலோங்கி விட்டது என உணர்ந்து உடனே நான் மதீனாவிற்கு புறப்பட்டு அவரிடம் சென்றேன். இறை தூதர் அவர்களே, என்னை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டேன். அறிவேன், நீர் மக்காவில் என்னை சந்தித்தீர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறை தூதர் அவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நான் அறியாததை எனக்கு கூறுங்கள். முதலில் தொழுகையை பற்றி எனக்கு அறிவியுங்கள் என்று கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுபுஹ் தொழுகையை நீர் தொழுவீராக. பின்பு ஒரு ஈட்டி அளவுக்கு சூரியன் உயரும் வரை தொழுகையை விட்டும் நீர் ஒதுங்கி இருப்பீராக. ஏனெனில் ஷைத்தானின் இரு கொம்புகளுக்கிடையே சூரியன் உதயமாகிறது. அந்த நேரத்தில் அதற்கு இறை மறுப்பாளர்கள் பணிகிறார்கள். பின்பு தொழுவீராக. நிச்சயமாக தொழுகை சாந்து பகரக்கூடியதாகவும் வானவர்கள் வருகை தரக்கூடியதாகவும் உள்ளது. சூரியனின் நிழல் ஈட்டிக்கு சமமாக வரும் வரை தொழுவீராக. பின்பு சூரியன் உச்சியில் இருக்கும் நேரத்தில் தொழுகையை விட்டு ஒதுங்கி இருப்பீராக. ஏனெனில் அந்த நேரத்தில் ஜஹன்னம் என்ற நரகம் எரிக்கப்படுகிறது. பின்னர் நிழல் ஏற்பட்டு விட்டால் தொழுவீராக. நிச்சயமாக தொழுகை சான்று கூறக்கூடியதாகவும் வானவர்கள் வருகை தரக்கூடியதாகவும் உள்ளது. அசர் நேரம் வரை நீர் தொழுவீராக. பின்பு சூரியன் மறையும் வரை தொழுகையை விட்டு ஒதுங்கி இருப்பீராக. நிச்சயமாக சூரியன் ஷைத்தானின் இரு கொம்புகளுக்கிடையே மறைகிறது. அந்த நேரத்தில் இறை மறுப்பாளர்கள் அதற்கு பணிகிறார்கள் என்று கூறினார்கள். நபி அவர்களே, உளு பற்றி எனக்கு கூறுங்கள் என்று நான் கேட்டேன். உங்களில் ஒருவர் தன் உளு செய்யும் பாத்திரத்தை நெருங்கி வாய் கொப்பளிக்கிறார், மூக்குக்கு தண்ணீர் செலுத்தி அதை சுத்தம் செய்கிறார் எனில், அவரின் முகம், அவரின் வாய், அவரின் மூக்கு தண்டு ஆகியவற்றின் பாவங்கள் கீழே விழாமல் இருப்பதில்லை. பின்பு அல்லாஹ் கட்டளையிட்டபடி தன் முகத்தை கழுவினால் அவருடைய முகத்தின் குற்றங்கள் அவரது தாடியின் முடிகளில் இருந்து தண்ணீருடன் விழுந்து விடுகிறது. பின்பு தன் இரு கைகளை இரு முழங்கை வரை கழுவினால் அவரது கையின் குற்றங்கள் அவரது நகங்களின் வழியாக தண்ணீருடன் விழுந்து விடுகிறது. பின்பு தன் தலைக்கு மசாஜ் செய்தால் அவரது தலையின் குற்றங்கள் அவரது தலை முடிகளில் இருந்து தண்ணீருடன் விழுந்து விடுகிறது. பின்பு தன் பாதங்களை கரண்டை வரை கழுவினால் அவரது கால்களின் குற்றங்கள் அதன் நகங்களின் வழியாக தண்ணீருடன் விழுந்து விடுகிறது. அவனது தகுதிக்கு ஏற்ப அவனை கண்ணியப்படுத்தி தன் உள்ளத்தை அல்லாஹுக்காக அவர் ஒதுக்கிவிட்டால் அவர் தன் குற்றங்கள் விட்டும் நீங்கி அன்று பிறந்த குழந்தை போல் ஆகிவிடுகிறார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அம்ர் இப்னு அபஸா இந்த ஹதீஸை நபி தோழர் அபு உமாமாவிடம் கூறினார். அவரிடம் அபு உமாமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்ர் இப்னு அபஸா அவர்களே, நீங்கள் கூறியதை சிந்தித்து பார்ப்பீராக. ஒரே இடத்தில் இந்த முஸ்லிமான மனிதருக்கு இந்த நன்மைகள் கொடுக்கப்படுகிறதா என்று கேட்டார். அதற்கு அம்ர் இப்னு அபஸா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபு உமாமாவே, என் வயது முதிர்ந்து விட்டது. என் எலும்புகள் பலவீனமாகிவிட்டன. என் தவணையும் அதாவது மரணமும் நெருங்கிவிட்டது. அல்லாஹுவின் மீதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதோ நான் பொய் கூற எனக்கு தேவையில்லை. நான் இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஒரு முறை, இரண்டு முறை, மூன்று முறை, ஏன் ஏழு முறை இந்த ஹதீஸை நான் கேட்டிருக்காவிட்டால் நான் இதை ஒருபோதும் கூறியிருக்க மாட்டேன். ஆனால் நான் அதையும் விட அதிகமாக கேட்டுள்ளேன் என்று அம்ரு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 8-3-2. ஹதீஸ் 439. அபு மூசா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ் ஒரு சமுதாயத்திற்கு நன்மை செய்ய நாடினால் அந்த சமுதாயத்தின் நபியை அச்சமுதாயம் அழியும் முன்பே அவரின் உயிரை கைப்பற்றுவான், அதாவது அவரை தன் பக்கம் அழைத்துக் கொள்வான். அந்த நபியை அந்த சமுதாயத்திற்கு முந்தி செல்பவராக ஆக்கிவிடுவான். ஒரு சமுதாயத்தின் அழிவை அவன் நாடிவிட்டால் அந்த நபி உயிருடன் இருக்கும் பொழுது அந்த சமுதாயத்தை வேதனை செய்வான். அவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த சமுதாயத்தை அழிப்பான். அவரை அவர்கள் பொய்ப்படுத்தி அவரின் கட்டளைக்கு மாறு செய்த காரணத்தால் அந்த சமுதாயத்தை அழிப்பதன் மூலம் அவரின் கண்களை குளிரச் செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2288. பாடம் 52. அல்லாஹுவிடம் ஆதரவு வைப்பதின் சிறப்பு. அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹுவிடமே என் காரியங்களை ஒப்படைக்கிறேன், நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என அந்த அடியார் கூறினார். அவரை அல்லாஹ் அவர்களின் தீங்குகளிலிருந்து பாதுகாத்துக் கொண்டான். 40வது அத்தியாயம் 44-45 வசனங்கள். ஹதீஸ் 440. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என் அடியான் என்னை எண்ணும் எண்ணத்திற்கேற்ப நான் உள்ளேன். என்னை நினைவு கூறும் சமயத்தில் அவனுடன் நான் உள்ளேன் என்று அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, அல்லாஹுவின் மீது சத்தியமாக, உங்களில் ஒருவர் வனாந்திரத்தில் காணாமல் போன தம் ஒட்டகம் கிடைக்கும் பொழுது அடைகின்ற மகிழ்ச்சியை விட மிக அதிகமான மகிழ்ச்சி தன் அடியான் தன்னிடம் பாவ மன்னிப்பு கோரும்போது அல்லாஹுக்கு ஏற்படுகிறது என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக பின்வருமாறு கூறினார்கள், என்னிடம் அவர் ஒரு அடி நெருங்கினால் அவரிடம் நான் ஒரு முழம் நெருங்குவேன். என்னிடம் அவர் ஒரு முழம் நெருங்கினால் அவரிடம் நான் இரண்டு முழம் நெருங்குவேன். என் பக்கம் அவர் நடந்து வந்தால் நான் அவர் பக்கம் விரைந்து ஓடி வருவேன். புகாரி 7405. முஸ்லிம் 2675. ஹதீஸ் 441. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டே தவிர உங்களில் ஒருவர் இறந்து விட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பு கூறினார்கள். முஸ்லிம் 2877. ஹதீஸ் 442. அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஆதமின் மகனே, என்னிடம் நீ பிரார்த்தித்த போதெல்லாம், என்னிடம் ஆதரவு வைத்த போதெல்லாம் உன்னை நான் மன்னித்தேன். உன் நிலை எப்படி இருந்த போதிலும் நான் கவலை அடையவில்லை. ஆதமின் மகனே, வானத்தின் முகட்டளவுக்கு உன் பாவங்கள் அடைந்துவிட்டு பின்னர் அதற்காக என்னிடம் நீ மன்னிப்பு கோரினாலும் உன்னை நான் மன்னிப்பேன். ஆதமின் மகனே, நிச்சயமாக நீ பூமி நிரம்ப பாவங்களை கொண்டு வந்து பின்னர் எதையும் எனக்கு இணை வைக்காதவனாக என்னை சந்தித்தால் நான் உன்னிடம் அதே அளவுக்கு மன்னிப்புடன் வருவேன் என்று அல்லாஹ் கூறினான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 3540. இது ஹசன் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். பாடம் 53. அச்சத்திற்கும் ஆதரவுக்கும் மத்தியில் ஒன்று சேர்த்தல். அறிந்து கொள், ஓர் அடியான் தான் சுகமான நிலையில் இருக்கும் போதே அல்லாஹுவை அஞ்சுபவனாக ஆதரவு வைத்தவனாக இருக்க வேண்டும். அவனது அச்சமும் ஆதரவு வைத்தலும் சமமாக இருக்க வேண்டும். நோயாளியான நிலையில் ஆதரவு வைத்தலை அதிகமாக்குவான். குரான், ஹதீஸ் மற்றும் சிலவற்றிலிருந்து மார்க்க சட்டம் இதனையே தெளிவுபடுத்துகின்றன. அல்லாஹ் கூறுகின்றான், நஷ்டத்திற்குரிய கூட்டத்தாரை தவிர வேறு எவரும் அல்லாஹுவின் சூழ்ச்சியை அச்சமற்று இருக்க மாட்டார்கள். 7வது அத்தியாயம் 99வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இறை மறுப்பாளர்களான கூட்டத்தாரை தவிர வேறு எவரும் அல்லாஹுவின் அருளில் நம்பிக்கை இழந்து விட மாட்டார்கள். 12வது அத்தியாயம் 87வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், சில முகங்கள் வெண்மையாகவும் சில முகங்கள் கருப்பாகவும் ஆகிவிடும் அந்த கியாமத் நாளில் என்று தொடரும். 3வது அத்தியாயம் 106வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக உமது இறைவன் தண்டனை தருவதில் தீவிரமானவன். நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவன், நிகரில்லா அன்பாளன். 7வது அத்தியாயம் 167வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நிச்சயமாக நல்லோர் நயீம் எனும் சொர்க்கத்தில் இருப்பார்கள், குற்றவாளிகள் நரகத்தில் இருப்பார்கள். 82வது அத்தியாயம் 13 மற்றும் 14வது வசனங்கள். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், ஒருவரின் எடை நன்மைகள் கொண்டு கனத்து விட்டால் அவர் திருப்திகரமான வாழ்வில் இருப்பார். ஒருவரின் எடை லேசாகிவிட்டால் அவர் தங்குமிடம் ஹாவியா எனும் நரகம்தான். 101வது அத்தியாயம் 6 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். இந்த கருத்தில் நிறைய வசனங்கள் உள்ளன. அல்லாஹுவின் அச்சமும் அவன் மீதுள்ள ஆதரவும் அடுத்தடுத்து 2 வசனங்களிலோ அல்லது பல வசனங்களிலோ அல்லது ஒரே வசனத்திலோ இணைந்து வருகின்றது. ஹதீஸ் 443. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்விடம் உள்ள தண்டனையை ஒரு மூமின் அறிந்தால் அல்லாஹுவின் சொர்க்கத்தை எவரும் ஆசை வைக்க மாட்டார்கள். அல்லாஹுவிடம் உள்ள கருணையை ஓர் இறை மறுப்பாளன் அறிந்தால் அல்லாஹுவின் சொர்க்கத்தை விட்டும் எவரும் நிராசையுடன் இருக்க மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2755. ஹதீஸ் 444. அபு சாயித் அல் குதுரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறந்தவரின் உடல் பெட்டியில் வைக்கப்பட்டு அதை மக்கள் தங்கள் தோள்பட்டைகளின் மீது சுமந்து சென்றால் இறந்தவன் நல்லவனாக இருந்தால் என்னை சீக்கிரம் கொண்டு செல்லுங்கள், என்னை சீக்கிரம் கொண்டு செல்லுங்கள் என்று கூறுவான். நல்லவனாக இல்லை என்றால் எனக்கு வந்த கேடே, என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள் என்று கேட்பான். மனிதனை தவிர மற்ற அனைத்தும் இந்த சப்தத்தை கேட்பார்கள். அதை மனிதன் கேட்டால் அவன் மூர்ச்சையாகி அடித்து கீழே விழுந்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1314. ஹதீஸ் 445. இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சொர்க்கம் என்பது உங்களில் ஒருவருக்கு அவரது செருப்பின் வாரை விட மிக சமீபமாக இருக்கும், நரகமும் இது போலத்தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6488. பாடம் 54. அல்லாஹுவின் அச்சத்தால் அழுவதன் சிறப்பு. அல்லாஹ் கூறுகின்றான், இன்னும் அவர்கள் அழுதவர்களாக முகம் குப்புற விழுவார்கள், அவர்களுக்கு அது இரையச்சத்தை அதிகமாக்கும். 17வது அத்தியாயம் 109வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இனி என்ன, நீங்கள் இந்த செய்தியை பற்றியா ஆச்சரியம் அடைகிறீர்கள், சிரித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், அழாமல் இருக்கிறீர்களே. 53வது அத்தியாயம் 59 மற்றும் 60வது வசனங்கள். ஹதீஸ் 447. அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். அது போன்ற சொற்பொழிவை நான் ஒருபோதும் கேட்டதில்லை. அப்போது அவர்கள், நான் அறிந்ததை நீங்கள் அறிந்திருந்தால் குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள் என்று கூறினார்கள். நபி தோழர்கள் தங்களின் முகத்தை மூடிக்கொண்டார்கள். அவர்களிடையே அழுகையின் முனகல் சப்தம் கேட்டது. புகாரி 4621. முஸ்லிம் 2359. ஹதீஸ் 448. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவின் அச்சம் காரணமாக அழுகின்ற மனிதர் கரந்த பால் மடுவுக்குள் மீண்டும் நுழையும் வரை ஒருபோதும் நரகில் நுழைய மாட்டார். அல்லாஹுவின் வழியில் படிந்த பொழுதையும் நரக புகையும் இணைந்திடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 1633. இது ஹசன் சஹி என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 449. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், 7 பேருக்கு தன் நிழலை தவிர வேறு நிழல் இல்லாத அந்த மறுமை நாளில் தன் அரிஷின் நிழலில் அல்லாஹ் நிழல் தருவான். 1 நீதமான அரசர், 2 அல்லாஹுவை வணங்குவதில் ஈடுபடும் வாலிபர், 3 பள்ளிவாசல்களில் தன் உள்ளத்தை பறிகொடுத்த மனிதர், 4 அல்லாஹுக்காக பிரியம் கொண்டு அவனுக்காகவே ஒன்று சேர்ந்து அவனுக்காகவே பிரிந்தும் நிற்கின்ற இருவர், 5 அழகும் குடும்ப பெருமையும் நிறைந்த பெண் விபச்சாரத்திற்கு அழைத்தும் நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன் என்று கூறும் நபர், 6 தன் வலதுகை செய்யும் சிலவை இடது கைக்கு தெரியாமல் அதை மறைத்துக் கொண்டு தர்மம் செய்கின்ற ஒருவர், 7 கலப்பற்ற நிலையில் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து இதனால் கண்களில் கண்ணீரை சிந்தும் ஒருவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 660. முஸ்லிம் 1031. ஹதீஸ் 450. அப்துல்லாஹ் இப்னு ஷஹீர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தேன். அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் அழுததன் காரணமாக அவர்களின் வயிற்றிலிருந்து உலை கொதிக்கும் ஒளி போல் சத்தம் வந்தது. அபுதாவூத் 904 திர்மிதி 324 ஹதீஸ் 451. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், லம் யகுனில் லதீன கஃபரூ என ஆரம்பிக்கும் அத்தியாயத்தை உம்முன்னால் ஓதி காட்ட அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டுள்ளான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபை இப்னு காஅப் ரலியல்லாஹு அவர்களிடம் கூறினார்கள். என் பெயரை அல்லாஹ் கூறினானா என்று உபை இப்னு காஅப் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள். ஆம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதும் சந்தோஷத்தால் உபை ரலியல்லாஹு அவர்கள் அழுதார்கள். புகாரி 3809, முஸ்லிம் 799. மற்றொரு அறிவிப்பில் உபை ரலியல்லாஹு அவர்கள் அழுதவாறு இருந்தார்கள் என்று உள்ளது. ஹதீஸ் 452. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பின் உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தன் வளர்ப்பு தாய் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தது போல் அவர்களை நாமும் சந்திக்க செல்வோம் என்று கூறினார்கள். அவ்விருவரும் அவர்களிடம் வந்தபோது உம்மு ஐமன் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணத்தை எண்ணி அழுதார்கள். அல்லாஹ்விடம் உள்ளவைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறந்தவைகளாகும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் தானே, பிறகு உங்களை அழத் தூண்டியது எது என்று இருவரும் கேட்டனர். அதற்கு உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடம் சிறந்தவை உண்டு என்பதை நான் அறியாமல் அழவில்லை, எனினும் இறை செய்தி வானத்திலிருந்து வருவது நின்றுவிட்டதே என்றுதான் அழுகிறேன் என்று கூறினார்கள். இதனால் அழும் நிலைக்கு அவ்விருவரும் ஆளாகி அவர்களுடன் இருவரும் சேர்ந்து அழுதார்கள். முஸ்லிம் 2454. ஹதீஸ் 453. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மரணம் நெருங்கிய வேளை, நோயின் வலி அதிகமான சமயம், தொழுகையை பற்றி அவர்களிடம் கூறப்பட்டது. மக்களுக்கு தொழ வைக்கும்படி அபூபக்கர் அவர்களிடம் கூறுங்கள் என்று கூறினார்கள். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மென்மையான மனிதர், அவர் குர்ஆன் ஓதினால் அழுகை அவரை மிகைத்துவிடும் என்று கூறினார்கள். அபூபக்கர் அவர்களையே ஏவுங்கள், அவர் தொழ வைக்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் கூறினார்கள். புகாரி 682. மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உங்கள் இடத்தில் நின்றால் அவரின் அழுகை சப்தத்தை தான் மக்களை கேட்கச் செய்வார். புகாரி 679, முஸ்லிம் 418-94. ஹதீஸ் 454. இப்ராஹிம் இப்னு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என் தந்தை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் முன் உணவு வைக்கப்பட்டது. அவர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள். அப்போது அவர்கள் பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்தவர்களாக பின்வருமாறு கூறினார்கள். முசாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அவர் என்னை விட சிறந்தவர். அவர் மீது கஃனிடப்பட ஒரு போர்வையை தவிர வேறு எதுவும் பெற்றுக் கொள்ளப்படவில்லை. சிறிய இந்த போர்வை மூலம் அவரது தலை மூடப்பட்டால் அவரது கால்கள் வெளியே தெரிந்தன. அதன் மூலம் அவரது கால்கள் மூடப்பட்டால் அவரின் தலை வெளியே தெரிந்தது. பின்னர் பிற்காலத்தில் உலகின் செல்வங்கள் எங்களுக்கு ஏராளமாக வழங்கப்பட்டு விட்டன. எந்த அளவிற்கென்றால் எங்களின் நன்மையான அமல்களின் நற்கூலிகள் எல்லாம் முன்கூட்டியே எங்களுக்கு வழங்கப்பட்டு விட்டனவோ, மறுமையில் எங்களுக்கு எதுவும் மீதி இருக்காதோ என நாங்கள் அஞ்சும் அளவுக்கு என்று கூறிய அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். அவர்கள் முன் இருந்த உணவை சாப்பிடாமல் விட்டுவிட்டார்கள். புகாரி 1274. ஹதீஸ் 455. அபு உமாமா சுதை இப்னு அஜிலான் அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இரண்டு துளிகள், இரண்டு அடையாளங்கள் ஆகியவற்றை விட அல்லாஹுக்கு மிக விருப்பமானதாக எதுவும் இல்லை. அவை அல்லாஹுவை பயந்து வடிக்கும் கண்ணீர் துளிகள், அல்லாஹுவின் வழியில் சிந்திய இரத்த துளிகள் என இரண்டு துளிகள், மற்றும் அல்லாஹுவின் வழியில் ஏற்பட்ட காயத்தின் அடையாளம், அல்லாஹுவின் கடமைகளில் ஒன்றான தொழுகையினும் கடமையில் ஏற்பட்ட அடையாளம் என இரண்டு அடையாளங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 1669. இது ஹசன் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 456. இர்பாது பின் சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உள்ளங்கள் நடுங்கி கண்கள் கண்ணீரை சிந்தும் அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள். அபூ தாவூத், திர்மிதி. பாடம் 55. உலக பற்றின்மையின் சிறப்பு, உலக சுகங்களை குறைத்துக் கொள்ள ஆர்வமூட்டுதல். ஏழ்மையின் சிறப்பு. அல்லாஹ் கூறுகின்றான், இவ்வுலக வாழ்க்கைக்கு உதாரணம் வானத்திலிருந்து இறங்கிய மழை போலாகும். மக்களும் கால்நடைகளும் சாப்பிடக்கூடிய பூமியின் பயிர்கள் அதன் மூலம் வளர்கிறது. இறுதியில் பூமி செழிப்பாகி அது அழகாகி அதன் உரிமையாளர் தாங்களே இதற்கு சொந்தக்காரர்கள் என எண்ணியிருக்கும் போது இரவிலோ அல்லது பகலிலோ நம் வேதனையின் கட்டளை அங்கு வருகிறது. அப்போது நேற்று அந்த இடத்தில் எதுவும் இல்லாதது போல காய்ந்ததாக நாம் ஆக்கிவிடுகிறோம். இவ்வாறே சிந்திக்கும் மக்களுக்கு அத்தாட்சிகளை தெளிவாக்குகிறோம். 10வது அத்தியாயம் 24வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இவ்வுலக வாழ்க்கைக்கு உதாரணம் வானத்திலிருந்து நாம் இறக்கி வைக்கும் தண்ணீர் போன்றதாகும் என அவர்களுக்கு கூறி உதாரணத்தை ஆக்குவீராக. அதில் பூமியின் பயிர்கள் கலந்தன, அதாவது வளர்ந்தன. காற்று அதை அடித்து செல்லும் பதராக அது ஆனது. அல்லாஹ் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவனாக உள்ளான். பொருளும் ஆண் மக்களும் இவ்வுலக வாழ்க்கையின் அலங்காரமாகும். நிலைத்து நிற்கும்படியான நற்செயல்கள் உமது இறைவனிடம் நன்மையால் ஆதரவு வைப்பதால் சிறந்ததாகும். 18வது அத்தியாயம் 45 மற்றும் 46வது வசனங்கள். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இவ்வுலக வாழ்க்கை என்பது விளையாட்டும் வீணும் அலங்காரமும், உங்களிடையே பெருமை கொள்ளலும் சொத்துக்களையும் குழந்தைகளையும் அதிகமாக்கிக் கொள்வதும் என உள்ளது. இதற்கு உதாரணம் மழையின் உதாரணமாகும். இறை மறுப்பாளர்களுக்கு அதன் விளைச்சல் மகிழ்வை தருகிறது. பின்பு அது காய்ந்து மஞ்சளாக ஆகிறது. பின்பு சருகுகளாக அது ஆகிவிடுகிறது. மறுமையில் கடும் வேதனையும் அல்லாஹ்விடமிருந்து மன்னிப்பும் திருப்தியும் உண்டு. இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றுகின்ற அற்ப சுகமே அன்றி வேறில்லை. 57வது அத்தியாயம் 20வது வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், பெண்கள் ஆண் குழந்தைகள் தங்கம் வெள்ளியினால் உருவாக்கப்பட்ட பொற்குவியல்கள், அடையாளமிடப்பட்ட குதிரைகள், கால்நடைகள், விவசாயம் ஆகியவற்றின் மீது ஆசை கொள்வது மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளது. இது இவ்வுலக வாழ்க்கையில் சொற்ப சுகமாகும். ஆனால் அல்லாஹுவாகிய அவனிடத்தில் அழகிய தங்குமிடம் உண்டு. 3வது அத்தியாயம் 14 வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், மனிதர்களே, அல்லாஹுவின் வாக்குறுதி உண்மையானதாகும். இவ்வுலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். ஏமாற்றுகின்றவனும், அதாவது ஷைத்தானும், அல்லாஹுவின் விஷயத்தில் உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். 35 அத்தியாயம் 5 வசனம். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் மன்னரைகளை சந்திக்கும் வரையில் சொத்தை அதிகப்படுத்தும் ஆசை உங்களை பாராமுகமாக்கிவிட்டது. உண்மை நிலை அவ்வாறல்ல, நீங்கள் விரைவில் அறிந்து கொள்வீர்கள். பின்னரும் உண்மை நிலை அவ்வாறல்ல, விரைவில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உண்மை நிலை அவ்வாறல்ல, உறுதியான அறிவால் நீங்கள் அறிவீர்களானால் இவ்வாறு பொடுபோக்காக இருக்க மாட்டீர்கள். 102 அத்தியாயம் 1-5 வரை உள்ள வசனங்கள். மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், இவ்வுலக வாழ்க்கை என்பது வீணும் விளையாட்டுமே தவிர வேறில்லை. நிச்சயமாக மறுமையின் வீடு அதுதான் அழியாததாகும். அவர்கள் இதை அறிபவர்களாக இருந்தால் இதை உணர்வர். 29 அத்தியாயம் 64 வசனம். இந்த தலைப்பில் நிறைய ஹதீஸ்கள் உள்ளன, அவற்றில் சிலவற்றை மட்டும் அறிந்து கொள்வோம். ஹதீஸ் 457. அம்ர் இப்னு அவ்ஃப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பஹ்ரைன் நாட்டுக்கு ஜிஸ்யா வரி வசூல் செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அவர் பஹ்ரைனில் இருந்து சில பொருட்களுடன் திரும்பினார். அபு உபைதா அவர்களின் வருகை பற்றி அன்சாரி தோடர்கள் கேள்விப்பட்டனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சுபுஹ் தொழுகையில் அன்சாரி தோடர்கள் கலந்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்ததும் அவர்களிடம் மதீனாவாசிகளான அன்சாரிகள் வந்தார்கள். அவர்களை கண்டதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். பின்பு பஹ்ரைனிலிருந்து அபு உபைதா சில பொருட்களுடன் வந்துள்ளார் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு இறை தூதர் அவர்களே, ஆம் என்று நபி தோழர்கள் கூறினர். நீங்கள் சுப செய்தி கேளுங்கள், உங்களை மகிழ்வுற செய்யும் செய்தியை பெறுங்கள். அல்லாஹுவின் மீது சத்தியமாக ஏழ்மை உங்களிடம் ஏற்படுவதை நான் பயப்படவில்லை. எனினும் உங்களுக்கு முன் இருந்தோருக்கு வசதியாக ஆக்கப்பட்டது போல் உங்களுக்கும் இந்த உலகம் வசதியாக்கப்படுவதை நான் பயப்படுகிறேன். மேலும் அதில் அவர்கள் பெருமை கொண்டது போல் நீங்களும் அதில் பெருமை கொண்டு இருப்பதையும், அவர்களை அது அழித்தது போல் உங்களை அது அழித்துவிடும் என்பதையுமே நான் பயப்படுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 3158, முஸ்லிம் 2961. ஹதீஸ் 458. அபு சாயித் அல் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேடையில், அதாவது மிம்பரில் அமர்ந்தார்கள். அவர்களை சுற்றி நாங்களும் அமர்ந்தோம். அப்போது அவர்கள், எனக்கு பின் உங்களிடையே உலக வசதி அதிகமாக்கப்படுவதை கண்டு நான் பயப்படுகிறேன் என்று கூறினார்கள். புகாரி 1465, முஸ்லிம் 1052. ஹதீஸ் 459. அபு சாயித் அல் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நிச்சயமாக உலகம் இனிமையும் பசுமையும் மிக்கதாக இருக்கும். நிச்சயமாக அல்லாஹ் அதில் உங்களை பிரதிநிதிகளாக ஆக்கியுள்ளான். நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என பார்க்கிறான். எனவே இவ்வுலகை பயந்து கொள்ளுங்கள், பெண்களையும் பயந்து கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2742. ஹதீஸ் 460. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறைவா, மறுமையின் வாழ்க்கையை தவிர வேறு வாழ்க்கை நிரந்தரமில்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை துவா செய்யும் பொழுது கூறினார்கள். புகாரி 6413, முஸ்லிம் 1805. ஹதீஸ் 461. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறந்தவரை மூன்று விஷயங்கள் பின்தொடர்கின்றன. அவை: 1 அவரது குடும்பம், 2 அவரது சொத்து, 3 அவரது செயல்களாகும். நல்லடக்கம் முடிந்ததும் 2 திரும்பிவிடும், 1 மட்டும் அவருடன் தங்கிவிடும். அவரது குடும்பமும் அவரது சொத்தும் திரும்பிவிடுகின்றன, அவரது செயல்கள் தங்கிவிடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6514, முஸ்லிம் 2960. ஹதீஸ் 462. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உலக வசதிகளை மிகவும் அனுபவித்த ஒருவர் மறுமையில் நரகவாசிகளில் ஒருவராக கொண்டு வரப்பட்டு நரகில் ஒரே மூழ்காக முக்கி எடுக்கப்படுவார். ஆதமின் மகனே, நீ நல்லது எதையும் பார்த்ததுண்டா? உம்மிடம் சுகமான வாழ்வு வந்ததுண்டா என்று கேட்கப்படும். அவர் உலகில் கிடைத்ததை வேதனை காரணமாக மறந்து, இல்லை இறைவா என்பார். அடுத்து, உலகில் மனிதர்களிலேயே மிகவும் கஷ்டங்களை அனுபவித்த ஒருவர் சொர்க்கவாசிகளில் ஒருவராக கொண்டு வரப்படுவார். அவரை சொர்க்கத்தினுள் அனுப்பி வெளியே கொண்டு வரப்பட்டு அவரிடம், நீ சிரமத்தை கண்டதுண்டா? உன்னிடம் துன்பம் வந்ததுண்டா என்று கேட்கப்படும். அவர் சொர்க்கத்தின் சுகம் அறிந்து தன்னை மறந்து, அல்லாஹுவின் மீது சத்தியமாக, என்னிடம் சிரமம் வந்ததும் இல்லை, நான் துன்பத்தை கண்டதும் இல்லை என்று கூறுவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2807. ஹதீஸ் 463. முஸ்தவரி இப்னு ஷத்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மறுமை விஷயத்தில் இவ்வுலகம் என்பது உங்களில் ஒருவர் தன் விரலை கடலில் விட்டு அதில் எவ்வளவு தண்ணீர் உள்ளது என்பதை பார்க்கிறாரே அது போன்றுதான், அதாவது அந்த தண்ணீர் துளிகள் போன்ற அளவுதான் உலகம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2858. ஹதீஸ் 464. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை கடை வீதிக்கு சென்றார்கள். அவர்களின் இருபுறமும் மக்கள் சென்றார்கள். அங்கே செத்த சிறிய காதுடைய ஒரு ஆடு கிடந்தது. அதை நெருங்கி அதன் காதை பிடித்து தூக்கி, உங்களில் யார் இதை சில திருகங்களுக்கு விலைக்கு பெறுவதை விரும்புகிறீர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். நாங்கள் விரும்ப மாட்டோம், எங்களுக்கு எந்த தேவையும் இதனால் இல்லை, இதை வாங்கி நாங்கள் என்ன செய்வது என்று நபி தோழர்கள் கூறினர். இந்த ஆடு உங்களுக்கு பயன்படும் என விரும்புகிறீர்களா என்று மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹுவின் மீது சத்தியமாக, உயிருடன் அது இருந்தாலும் குறையுள்ளதாகவே அது உள்ளது, அது இப்போது இறந்துவிட்ட நிலையில் எதற்கு பயன்படும் என்று நபி தோழர்கள் கூறினர். அல்லாஹுவின் மீது சத்தியமாக, இந்த ஆடு உங்களிடம் மதிப்பற்றதாக இருப்பதை போல் அல்லாஹுவிடம் மதிப்பற்றதாக இந்த உலகம் உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2957. ஹதீஸ் 465. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மதீனாவில் கருப்பு கற்கள் உள்ள பகுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சென்று கொண்டிருந்தேன். எங்களுக்கு அருகில் உஹத் மலை இருந்தது. அப்போது அபூதர் அவர்களே என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள். இறை தூதர் அவர்களே, இதோ நான் உங்கள் அருகில் உள்ளேன் என்று கூறினேன். அப்போது அவர்கள், என்னிடம் உஹத் போன்ற அளவுக்கு தங்கம் இருந்து என்னிடம் அது 3 நாட்கள் தொடர்ந்து இருந்து என்னிடம் அதில் 1 தீனார் இருப்பது கூட எனக்கு மகிழ்ச்சி அளிக்காது. இருப்பினும் கடனுக்காக நான் ஒதுக்கி வைத்தது மற்றும் அல்லாஹ்வின் அடியார்களில் இன்னாருக்கு இவ்வளவு 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 என கூறி ஒதுக்கி வைத்தது என உள்ளதை தவிர என்று கூறினார்கள். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது தன் வலது தன் இடது தனக்கு பின்னே என சமிஞ்சை செய்தார்கள். பின்னர் சிறிது தூரம் நடந்து சென்று, நிச்சயமாக உலகில் அதிகமான செல்வம் உள்ளவர் மறுமை நாளில் குறைவான வசதிகளை பெற்றிருப்பார்கள். ஆனால் இவ்வாறு 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 என கூறி செலவழித்தவர் தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது தன் இடது தன் வலது தனக்கு பின்னே என சமிஞ்சை செய்தார்கள். இது மாதிரியான நபர்கள் குறைவான நபர்களே என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, இந்த இடத்தில் நீர் இருப்பீராக, நான் உம்மிடம் வரும் வரை நீர் நகர வேண்டாம் என்று என்னிடம் கூறினார்கள். பின்பு இரவின் இருளில் நடந்து சென்று மறைந்து விட்டார்கள். அப்போது நான் பெரும் சப்தம் ஒன்றை கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவரேனும் தாக்கிவிட்டார்களோ என்று பயந்தேன். உடனே அவர்களிடம் நான் போகலாம் என விரும்பினேன். எனினும் நான் வரும் வரை அவ்விடத்தை விட்டும் நகராதீர் என்று கூறியதை நான் நினைத்தேன். எனவே நான் நகரவில்லை. சிறிது நேரம் கழித்து என்னிடம் அவர்கள் வந்தார்கள். அப்போது அவர்களிடம், பெரும் சப்தத்தை கேட்டேன், அதனால் பயந்தேன் என்று கூறினேன். நீர் அந்த சப்தத்தை கேட்டீரா என்று கேட்டார்கள். ஆம் என்றேன். அந்த ஒலி என்னிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததால் உள்ளதாகும். உன் சமுதாயத்தில் ஒருவர் அல்லாஹுக்கு இணை வைக்காமல் இறந்துவிட்டால் சொர்க்கத்தில் நுழைவார் என்று ஜிப்ரீல் கூறினார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6443, முஸ்லிம் 94. இது புகாரியின் வார்த்தையாகும். ஹதீஸ் 466. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உஹத் மலை போன்ற அளவுக்கு என்னிடம் தங்கம் இருந்தாலும் 3 நாட்களில் என்னிடம் அது இல்லாமல் போவதே என்னை மகிழ்வுபடுத்தும். கடனுக்கு நான் ஒதுக்கி வைத்தவற்றை தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6445, முஸ்லிம் 991. ஹதீஸ் 467. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உங்களுக்கு கீழே அதாவது வசதி வாய்ப்பில் குறைவாக உள்ளவர்களை பாருங்கள், உங்களுக்கு மேலே உள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள். உங்களுக்கு அல்லாஹ் அளித்த அருட்கொடைகளை நீங்கள் குறைவாக மதிக்காமல் இருக்க இது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 6490, முஸ்லிம் 2963. இது முஸ்லிமின் வாசகமாகும். புகாரியின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது. சொத்திலும் உடலிலும் உங்களை விட மேலானவரை உங்களில் ஒருவர் பார்த்தால் உடனே அவர் தம்மை விட கீழானவரை பார்க்கட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உள்ளது. ஹதீஸ் 468. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தீனார், திருஹம், பழங்கள், துணிமணிகள் ஆகியவற்றின் அடிமையாக இருப்பவன், அதாவது அவைகளை அனுபவிப்பதில் மூழ்கிவிட்டவன் நாசமாகிவிட்டான். அவன் கொடுக்கப்பட்டால் திருப்தி அடைகிறான், கொடுக்கப்படவில்லையானால் திருப்தி அடைய மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 2886. ஹதீஸ் 469. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அஹ்லு சுஃபா எனப்படும் திண்ணை தோழர்கள் 70 நபரை நான் பார்த்தேன். அவர்களில் எவரும் தன்னிடம் மேல் அங்கி வைத்துக் கொண்டதில்லை. வேட்டியோ போர்வையோ தான் இருக்கும். அதை அவர்கள் தங்களின் கழுத்தில் கட்டிக் கொள்வார்கள். சிலருக்கு 2 முட்டுக்கால்கள் வரை அவை இருக்கும். சிலருக்கு கரண்டை கால்கள் வரை இருக்கும். தனது மறைவு பகுதி பிறரால் பார்க்கப்படுவதை வெறுத்து அது விலகிவிடாமல் இருக்க தன் கையால் அதை பிடித்துக் கொள்வார்கள். புகாரி 442. ஹதீஸ் 470. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உலகம் இறை விசுவாசிகளுக்கு சிறைச்சாலையாகும், இறை மறுப்பாளர்களுக்கு சொர்க்கமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். முஸ்லிம் 2956. ஹதீஸ் 471. அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் தோள் பட்டையை பிடித்துக் கொண்டு, ஒரு பயணியாகவோ அல்லது பாதையை கடந்து செல்பவராகவோ நீர் இந்த உலகத்தில் இருந்து கொள்வீராக என்று கூறினார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்வருமாறு கூறுபவர்களாக இருந்தார்கள், நீர் மாலை நேரத்தில் இருந்தால் காலை நேரத்தை எதிர்பார்க்காதீர், நீர் காலை நேரத்தில் இருந்தால் மாலை நேரத்தை எதிர்பார்க்காதீர். உம் நோய் நிலையை கருத்தில் கொண்டு, உம் உடல் நிலையையும், நீர் இறப்பதையும் கருத்தில் கொண்டு, உம் உயிர் வாழும் காலத்தையும் பயன்படுத்திக் கொள்வீராக. புகாரி 6416. ஹதீஸ் 472. இது பலவீனமான ஹதீஸ் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் இவ்விதமான ஹதீஸ்கள் முழுவதும் ஒரு பட்டியலாக இறுதியில் வாசிக்கப்படும். ஹதீஸ் 473. நோமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உலகத்தின் பயனை மக்கள் பெற்றுக் கொண்டது குறித்து நினைவு கூர்ந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அன்றைய நாளில் பசியின் காரணமாக சாய்ந்த நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டேன். அவர்கள் தன் வயிற்றை நிரப்பிக் கொள்ள மட்டமான பேரித்தம்பழத்தை கூட பெற்றுக் கொள்ளவில்லை என்று கூறினார்கள். முஸ்லிம் 2978. ஹதீஸ் 474. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அடைந்தார்கள். அப்போது என் வீட்டு அலமாரியில் இருந்த சிறிதளவு தொளி கோதுமையை தவிர ஈரல் உடைய உயிரினம் உண்ணும் பொருள் எதுவும் என் வீட்டில் இருந்ததில்லை. நான் நீண்ட காலம் வரை அதிலிருந்துதான் சாப்பிட்டேன். ஒரு முறை அதை அலர்ந்து பார்த்தேன், அது தீர்ந்து போய்விட்டது. புகாரி 3097. முஸ்லிம் 2973. ஹதீஸ் 475. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியும் நம் அன்னையுமான ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சகோதரர் அம்ர் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அடைந்த பொழுது எந்த ஒரு தீனாரையோ திருஹமையோ ஆண் அடிமையையோ பெண் அடிமையையோ வேறு எதையுமோ அவர்கள் விட்டு செல்லவில்லை. ஆனால் அவர்கள் சவாரி செய்யும் வெள்ளை நிற கோவேறு கழுதை, அவர்களின் போர் தளவாடங்கள், மேலும் வழிபோக்கர்களுக்கு தர்மமாக ஆக்கிச் சென்ற நிலம் ஆகியவற்றை மட்டுமே விட்டு சென்றார்கள். புகாரி 2739. ஹதீஸ் 476. ஹப்பாப் இப்னுல் அரத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹுவின் திருப்தியை நாடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மக்காவை விட்டு மதீனாவிற்கு நாங்கள் ஹிஜ்ரத் செய்தோம். எங்களின் கூலி அல்லாஹுவிடம் உள்ளது. அதன் கூலியில் இப்போது அனுபவிக்காமல் இறந்து விட்டவர்கள் எங்களில் உள்ளனர். அவர்களில் முசாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களும் ஒருவராவார்கள். அவர்கள் உஹத் போரில் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் ஒரு கலர் கம்பளி போர்வையை விட்டுச் சென்றார்கள். அதனை வைத்து அவரின் தலையை நாங்கள் மூடினால் அவரின் கால்கள் வெளியே தெரிந்தன. அதனை வைத்து அவரின் கால்களை மூடினால் அவரின் தலை வெளியே தெரிந்தது. அவரின் தலையை நாங்கள் மூடிடவும் அவரின் கால்களில் இத்கர் எனும் வாசனை செடியை போடவும் எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அதன் பயன் கணிந்து அதை பறித்து பயன்படுத்தி வருகின்றவர்கள் இப்போது எங்களில் உள்ளனர். புகாரி 1276, முஸ்லிம் 940. ஹதீஸ் 477. இது பலவீனமான ஹதீஸ் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் இவ்விதமான ஹதீஸ்கள் முழுவதும் ஒரு பட்டியலாக இறுதியில் வாசிக்கப்படும். ஹதீஸ் 478. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக உலகம் சபிக்கப்பட்டதாகும். அதில் உள்ளவைகளும் சபிக்கப்பட்டவைகளாகும். அல்லாஹுவின் திக்ரை தவிர, அது சம்பந்தப்பட்டவை தவிர, அறிஞர் மற்றும் கற்றுக்கொள்ளக்கூடியவர் தவிர என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 2322. இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 479. அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நீங்கள் சொத்துக்களை எடுத்துக் கொள்ளாதீர்கள். அவ்வாறு எடுத்துக்கொண்டால், அதாவது வாங்கிக் கொண்டால், நீங்கள் இவ்வுலகில் பேராசை உள்ளவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 2328. இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 480. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் அருகே நடந்து சென்றார்கள். அப்பொழுது நாங்கள் மூங்கில்களால் ஆன எங்கள் வீட்டை செப்பனிட்டுக் கொண்டிருந்தோம். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது என்ன என்று கேட்டார்கள். நாங்கள், இந்த வீடு வீணாகிவிட்டது, எனவே நாங்கள் இதனை சரி செய்கிறோம் என்று கூறினோம். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மரணம் இதையும் விட மிக விரைவானது என்றே நான் கருதுகிறேன் என்று கூறினார்கள். புகாரி முஸ்லிமின் அறிவிப்பாளர் வரிசைப்படி. அபூதாவூத் 5236. திருமிதி 2335. இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 481. கஅப் இப்னு இய்யாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு சோதனை உண்டு. என் சமுதாயத்திற்கு சோதனை செல்வமாகும். அதாவது என் சமுதாய மக்களுக்கு செல்வம் பெருகி அதனால் அவர்கள் சோதிக்கப்படுவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டுள்ளேன். திர்மிதி 2336. இது ஹசன் சஹீஹ் என திர்மிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 482. அபு அம்ர், அபு அப்துல்லா, அபு லைலா என்று சொல்லப்படும் உஸ்மான் இப்னு கஃபான் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இந்த அவசிய தேவைகளை தவிர வேறு எதிலும் எந்த உரிமையும் ஆதமின் மகனுக்கு இல்லை. அவை: அவன் குடியிருக்கும் வீடு, தன் மறைவு பகுதிகளை மறைக்க பயன்படும் ஆடை, கெட்டியான ரொட்டி அதாவது உணவு மற்றும் தண்ணீர், இவைதான் உரிமையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திர்மிதி 2341. இது சஹீஹ் என திருமதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 483. அப்துல்லாஹி இப்னு ஷக்கீர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்ஹாக் முத்தகாசு என துவங்கும் சூராவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி கொண்டிருக்கும் போது அவர்களிடம் வந்தேன். அப்போது ஆதமின் மகன், இது என்னுடையது, இது என்னுடையது என்கிறான். ஆதமின் மகனே, நீ சாப்பிட்டு அழித்தது அல்லது நீ உடுத்தி கிழித்தது அல்லது நீ தர்மம் செய்து முடித்து விட்டதை தவிர வேறு எதுவும் உனக்கு மீதமுள்ளதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். முஸ்லிம் 2958. ஹதீஸ் 484. அப்துல்லாஹி இப்னு முகஃபல் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இறை தூதர் அவர்களே, அல்லாஹுவின் மீது சத்தியமாக உங்களை நான் நேசிக்கிறேன் என்று ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறினார். அதற்கு அவர்கள், நீர் கூறுவதை நன்கு சிந்தித்து கூறும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹுவின் மீது சத்தியமாக உங்களை நான் நேசிக்கிறேன் என்று 3 முறை கூறினார். என்னை நீர் விரும்புவதாக இருந்தால் வறுமையை சந்திக்க நீ தயாராகிக் கொள்வாயாக, ஏனெனில் வெள்ளம் தான் இறுதியாக போய் சேரும் எல்லையை, அதாவது பள்ளத்தை நோக்கி பாய்வது போல் வறுமை என்னை நேசிப்பவர்களுக்கு விரைந்து வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 2350. இது ஹசன் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 485. காஅப் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், செல்வத்திலும் பதவியிலும் ஒரு மனிதன் கொள்ளும் பேராசை அவனின் மார்க்க விஷயத்தில் ஏற்படும் நாசத்தை விட பசியுள்ள 2 ஓநாய்கள் ஓர் ஆட்டு மந்தைக்கு அனுப்பப்பட்டு அம்மந்தைக்கு அவைகள் ஏற்படுத்தும் நாசம் ஒன்றும் பெரிதாக இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 2376. இது ஹசன் சஹீஹ் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 486. அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓர் ஓலை பாயின் மீது படுத்து உறங்கினார்கள். அதன் குச்சிகள் அவர்களின் விழாபுரத்தில் அடையாளத்தை ஏற்படுத்திவிட்டது. இறை தூதர் அவர்களே, உங்களுக்காக நாங்கள் ஒரு மெத்தையை ஏற்படுத்தி தருகிறோம் என்று கூறினோம். அதற்கு அவர்கள், எனக்கு இந்த உலகத்தில் என்ன தேவை இருக்கிறது? ஒரு பயணி ஒரு மரத்தின் நிழலில் அமர்ந்து பின்பு ஓய்வெடுத்து அதை விட்டும் செல்வான் அல்லவா, அது போன்றே தவிர நான் இவ்வுலகில் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 2377. இது ஹசன் சஹீஹ் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 487. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பணக்காரர்களை விட 500 வருடங்களுக்கு முன்பாகவே ஏழைகள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். திருமிதி 2353. இது சஹீஹ் என திருமிதி இமாம் கூறுகிறார்கள். ஹதீஸ் 488. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் இம்ரான் இப்னு ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகியோர் அறிவிக்கின்றார்கள், சொர்க்கத்தில் உற்று பார்த்தேன், அங்கு வசிப்பவர்களில் அதிகமானவர்களாக ஏழைகள் இருப்பதை பார்த்தேன். மேலும் நரகத்திற்கு சென்று உற்று பார்த்தேன், அங்கு வசிப்பவர்களில் மிக அதிகமானவர்களாக பெண்கள் இருப்பதை பார்த்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 7449. முஸ்லிம் 2737. ஹதீஸ் 489. உசாமா இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஸ்வர்கத்தின் வாசலில் நான் நின்றிருந்தேன். அதனுள் நுழைபவர்களில் பெரும்பாலோர் ஏழைகளாகவே இருந்தார்கள். வசதியானவர்கள் வாசலிலேயே தடுக்கப்பட்டிருந்தனர். எனினும் அவர்களில் உள்ள நரகவாசிகள் நரகத்திற்கு கொண்டு செல்லப்பட கட்டளையிடப்பட்டனர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 5196, முஸ்லிம் 2736. ஹதீஸ் 490. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை தவிர அனைத்தும் அழியக்கூடியதாகும் என்ற லுபைத் என்ற கவிஞனின் கவிதைதான் கவிஞர்களின் கவிதைகளிலேயே மிக சரியானதாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 3841, முஸ்லிம் 2256. This audio was downloaded.